இயேசுக்கு நாமத்தில் பேசுகிறேன். இன்றைய தினத்தில் நாம் சங்கீத புத்தகத்திலிருந்து இரண்டாம் சங்கீதம் மூன்றாம் சங்கீதம் வாசிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்முடைய கண்களை மூடி இந்த இல்ல ஆராதனைக்காக நாம் ஜெபிப்போம். ஆமென். இந்த ஆராதனை தொடக்கத்திற்காக நாம் எழுந்து நின்று துதி கீதங்களிலிருந்து நூத்தி 146 பாடலை நாம் அனைவரும் பாடுவோம். 146 குடும்ப ஆராதனையில் நாம் சங்கீத புத்தகம் இரண்டாம் அதிகாரத்தை மூன்றாம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம். சங்கீத புத்தகம் 2 நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 2:1 வசனத்தை வாசிக்கிறேன். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதான காரியத்தை சிந்திப்பார்கள். ஏன் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி 3 அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தின் வீட்டில் இருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இழுவார்கள். 5 அப்போது அவர் தமது கோபத்தினாலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்தினாலே அவர்களை கலகம் பண்ணுவார். 6 நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். 7 தீர்மானத்தின் விவகாரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிபித்தேன். 8 என்னை கேளும், அப்போது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். 9 இரும்பு கோளால் அவர்களை நொறுக்கி குழக்களத்தின் போல் அவர்களை உடைத்து போடுவே என்று சொன்னார். 10 இப்போது ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமி நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். 11 பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கழிக்கூறுங்கள். 12 குமரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும். அவரை ஆட்டிக்கொள்கிறவர் யாவரும் பாக்கியவான்கள். 3 சங்கீதம் 3 இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மீண்டும் நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகினீர்கள், எனக்கு விரோதமாய் எழும்பியீர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுடைய இரட்சிப்பு இல்லை என்றும் என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையும் உயர்த்துகிறாய், என் தலையை உயர்த்துகிறவாயிருக்கிறீர். 4, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். 5, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். 6, எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். 7, கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை இரட்சியும், நீர் என் பகைஞர் எல்லாரையும் தடையினால் அடித்து என்னால் அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். 8, இரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய தியானத்தில் மேல் இருப்பதாக. நாம் ஏறக்குறைய நாம் பார்ப்போமானால் இந்த சங்கீத புத்தகத்திலிருந்து 2 அதிகாரங்களை நாம் வாசித்தோம். இந்த 2 அதிகாரங்களை நாம் வாசிக்கப்படும் போது இதிலிருந்து என்ன கருத்து நாம் தெரிந்து கொள்கிறோம் என்று முதலாவது கவனிக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், சங்கீத புத்தகத்தை எழுதின அதிக பங்குடையவர் சங்கீதக்காரனாகிய தாவீது. இந்த தாவீது எழுதின சங்கீதங்கள் அனைத்தும் பார்ப்போமானால் அது சில வசனங்கள் இயேசுக்கு ஒப்பனையா என்ன இருக்கும் இயேசுவோட மரண பாடுகள், அது என்ன குறிக்கும், சிலுவ பாடுகள், அவர் இந்த உலகத்தில் அவர் மனிதனாக பிறந்து அவர் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் முன்குறித்து எழுதப்பட்டது போல என்ன இருக்கும் சொல்லப்பட்டிருக்கும். இது ஒரு தீர்க்க தரிசனமாக கூட நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே கவனித்து பாருங்கள், ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விரோதத்தை சிந்திப்பார்கள், கர்த்தருக்கு விரோதமாய் அவர் அபிஷேகம் பண்ணியவருக்கு விரோதமாக பூமியின் ராஜாக்கள் அதிகாரங்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, இது எல்லாமே இயேசு கூட நம்ம என்ன பண்ணலாம் ஒருவேளை ஒப்பனையாக வச்சுக்கலாம். இந்த உலகத்தோட இயேசு கிறிஸ்துவோட காலகட்டத்தில் பாருங்கள், இந்த உலகத்தில் இருந்த யூத தேசத்திலிருந்து 20 ராஜாலேருந்து அதிபதிகள்லேருந்து ஆசிரியர்கள் எல்லாருமே இயேசுக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க எழுந்தார்கள், இயேசுவை எப்படியாச்சும் என்ன பண்ணோம் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துடணும் அப்படி என்ன பண்ணாங்க ஆலோசனை பண்ணாங்க. அவரை ஆலோசனை பண்ணது மாத்திரம் இல்லாமல் அவர் என்ன பண்ணாங்க ஒப்பும் கொடுத்தார்கள். இதெல்லாம் நம்ம இந்த 2வது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 3வது வசனத்தை கவனிச்சு பாருங்க, அவர் கட்டுக்களை அறுத்து அவர் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடும் என்கிறார்கள். இயேசுவோட எல்லா காரியத்தையும் அது குறிக்கிறது. 4வது கூட பாருங்க, 4, 5 கவனிச்சு பாருங்க, பரலோகத்தில் வீற்றிருக்கவர் நகைப்பார், ஆண்டவர் அவளை இழுப்பார். பரலோகத்தில் யார் வீற்றிருக்கிறாரு, பரலோகத்தில் யார் வீற்றிருக்கிறாரு? இங்கே கூட நம்ம ஒரே ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு இடத்துல இருக்குது யோவான் புத்தகத்தில், நம்ம இண்டெக்ஸ் சொல்ல தவிர இருந்தாலும் பாருங்கள், பரலோகத்திலிருந்து ஏறினவரும் இங்கிருந்து ஏறினவரும் இயேசு தவிர வச்சே என்ன இல்லை இல்லை என்னால் வசனம் சொல்ல முடியும். ஆனாலும் பாருங்கள், அந்த பரலோகத்தில் யார் வீற்றிருக்கிறாருன்னா தேவனாகிய இயேசு கிறிஸ்து தான். அடுத்தது பாருங்க, 5வது வசனம் சொல்லுது, அப்போது அவர் தமது கோபத்தினால அவர்களோட பேசி தமது உக்கிரணத்தினால அவர்களை கலங்கம் பண்ணுவார். இது எல்லாமே பார்ப்போம்னா ஜனங்களையும் குறிக்குது, இயேசுவையும் குறிக்குது. இது எல்லாமே கிறிஸ்துவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு வசனமா இருக்கு. 6 பாருங்க, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அவருடைய பரிசுத்த பர்வதம் என்றால் என்ன, அவருடைய பரிசுத்த பர்வதம் என்றால் என்ன, எருசலேம் தான். உண்மையாக பார்ப்போனா என்னது, எருசலேம் தான் தேவனுடைய பரிசுத்த பர்வதம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யம்னு சொல்லலாம். இனிய காலகட்டத்தில் பரிசுத்த பர்வதம்னா உண்மையாக பார்ப்பனா சபதான், என்னது சபதான். இந்த 5வது வசனத்தில் பாருங்க, யார் அவர் அபிஷேகம் பண்ணினார். உண்மையாக பாருனா அபிஷேகம் என்றால் என்னென்னு பண்ண கிறிஸ்து, அபிஷேகம்னா இந்த கிறிஸ்து, இயேசுவை தேவன் அபிஷேகம் பண்ணினாரு, கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டார், ஆண்டவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நம்மளை தேவன் என்ன பண்ணனா அபிஷேகம் என்ன பண்ணணும் பண்ணணும், அவருடைய பரிசுத்த ஆவியினால நம்மளை என்ன பண்ணணும் அபிஷேகம் பண்ணணும். நாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவரெல்லாம் மாறணும். ஏனென்றால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா தான் நம்ம என்ன பண்ண முடியும், பர்வதமாகிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளால நுழைய முடியும். அதனால இந்த அபிஷேகம் என்பது பார்ப்பேன்னா தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இப்போ பொதுவாக பார்ப்பன இஸ்ரேல் தேசத்தில் சாமுவேலுக்கு கவனிச்சு பாருங்க, சவுலை தேர்வு செய்கிறாரு, அவர் சார் அபிஷேகம் பண்ணார், ராஜாவை அபிஷேகம் பண்ணார். ஒரு ஆசிரியனை தேர்வு பண்ணுறாங்கன்னா அபிஷேகம் பண்ணுவாங்க. ஒரு ஆசிரியனை தேர்வு செய்கிறேன்னாங்கன்னா அபிஷேகம் பண்ணுவாங்க. ஒரு ராஜாவை தேர்வு பண்ணுறாங்கன்னா அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகம் என்பது மிக முக்கியமானது ஒன்று. இன்னைக்கு அபிஷேகம் என்றால் உண்மையாகவே யாரெல்லாம் ஆராய்ந்து பாருங்கள், அபிஷேகம் என்றால் தேவனுடைய ஆவி, பரிசுத்தாவி. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட அபிஷேகம் என்பது கிறிஸ்துவ என்ன பண்ணுது குறிக்கிறது. நம்ம பாருங்கள், சாமுவேல் தான் சவுலே அபிஷேகம் பண்ணார், தாவீதே அபிஷேகம் பண்ணார், இன்னைக்கு தேவன் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், பரிசுத்தாவி கொடுத்து என்ன பண்ணுறாரு நம்மளை புதுப்பித்து கொண்டு இருக்கிறாரு. அபிஷேகம் என்றால் கிறிஸ்து, அபிஷேகம் என்ன இது கிறிஸ்து. அப்போ ஒன்பதாவது, இப்போ நம்ம அடுத்த வசனத்துக்கு பாருங்கள், ஏழாவது வசனத்துக்கு வருவோம். நான் நிறைய எனக்கு உண்மையாக பார்ப்பேனா அந்த ஒத்த வசனம்லாம் கொடுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் அது வேணான்னு இப்போ விட்டுட்டான். எட்டாவது வசனத்தை பாருங்க, என்னை கேளும், அப்போது ஜாதியல் உமக்கு சுதந்திரமாக பூமி நெல்லுகளை உமக்கு சொந்தமாக கொடுப்பேன். உண்மையாகவே பார்ப்பேனா தாவீதோட காலகட்டத்தில் எல்லாமே தாவீதுக்கு என்னவா இருந்தது, எல்லாமே போரிட்டு எல்லாத்தையுமே தன்னுடைய கைக்குள்ளே வச்சிடும். தேவன் தாவீதோட காலகட்டத்தில் இஸ்ரேல் தேசத்துக்கு அந்த அளவுன்னு சொல்லுவாங்க, எல்லைகள்னு சொன்னாங்க, அது எல்லாத்தையுமே தேவன் தாவீதோட கையில் கொடுத்துருந்தார். அவனோட கையில் தாவீதோட காலகட்டத்தில் தான் எதிராளிகளே எங்கே உள்ளே வர முடியலன்னா, தாவீது ராஜா அரசாண்ட காலகட்டத்தில் யார் உள்ளே வர முடியல, எதிராளிகள் வர முடியல. இயேசுவை கவனிச்சு பாருங்க, சாத்தானியாகிய எதிராளி இயேசுக்கிட்ட என்ன பண்ண முடியல, நெருங்கவே முடியலை. இன்று நாம இந்த உலகத்தை தேவன் நமக்கு கொடுக்கணும், இந்த எல்லைகளை நமக்காக அவர் என்ன பண்ணா கொடுக்கணும். நம்ம கிட்ட எந்த ஒரு எதிராளியாகிய சாத்தான என்ன பண்ணக்கூடாது, நம்மளை மேற்கொள்ளாம கர்த்தர் நம்மளை என்ன பண்ணா பாதுகாக்கணும். அவர் நமக்கு இந்த உலகத்தை சாதகமாக என்ன பண்ணா கொடுக்கணும். அதுதான் உண்மை, அதுதான் என்னது உண்மை. அவர் நம்மளை பாதுகாத்து கொள்வதும் நமக்கு சாதகமாக இதை கொடுப்பதும். ஒன்பதாவது வசனம் அடுத்தது பாருங்கள், எட்டாவது வசனத்தை வாசிக்கிறான். ஒன்பதாவது வசனத்தை, இரும்பு கோளால் அவர்களை நொறுக்கி குழக்களத்தின் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்றார். இதுவும் பார்ப்பேன்னா ஒரு தீர்க்க தரிசனம் தான், எல்லாமே என்னது தீர்க்க தரிசனம் தான். பத்த பாருங்க, இப்போது ராஜாக்களே உணர்வு அடைங்கள், பூமி நியாயாதிபதிகளே எச்சரிக்கையார்கள். இதுவும் பார்ப்பேன்னா இந்த உலக பிரகாரமான ராஜாக்களையும் நியாயாதிபதிகளையும் என்ன பண்ணப்படுது சொல்லப்படுது, நீங்கள்லாம் உணர்வு அடைங்க, தேவன் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ண போறாரு நியாய தீர்ப்பு கொடுக்க போறாரு. இந்த பத்து அப்படிதான் குறிக்கிறாரு. பதினொன்று பாருங்க, பதினொன்று என்ன சொல்லுதுன்னா, பத்து, எச்சரிக்கையா இருங்கள், உலகத்திலுடைய ராஜாக்களை நியாயாதிபதிகளை உலக பிரகாரமான ஜனங்களை என்ன பண்ணுங்கன்னா ரொம்ப என்ன பண்ணுங்க எச்சரிக்கையா இருங்க. பதினாறாவது வசனம் பாரு, பய எச்சரிக்கையோடு இருந்து பயத்துடனே கர்த்தரை சேவிங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். நடுக்கத்துடனே என்ன பண்ணுங்க களி கூறுங்கள். நாம் உண்மையாகவோ பார்ப்பேன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், பயத்தோடு அவரை தொழுது கொள்ளணும், நடுக்கத்தோடு அவரை தொழுது கொள்ளணும். இந்த ஆராதிப்பதில் ரொம்ப அவருக்கு என்ன பண்ணலாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம பரிசுத்தாகி அபிஷேகத்தை என்ன பண்ண முடியும் பெற்றுக்கொள்ள முடியும். பன்னெண்டு பாருங்கள், குமரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படிக்கும் அவரை முத்தம் செய்யுங்கள். குமரன்னா யாரு, உண்மையாக குமரன்னா யாரு, ஜீசஸ் தான், இயேசு இயேசு கிறிஸ்துக்கு என்ன வரக்கூடாதுன்னா, இங்கே பாருங்க, குமரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். யாரை முத்தம் செய்யுங்கள், இயேசுவை முத்தம் செய்யுங்கள் என்றால் என்ன அர்த்தம், உண்மையாக கீழ்ப்படிதல், நம்மளை தாழ்த்து கொள்ளுதல். யாரை நம்மளை தாழ்த்து கொள்ளுதல், யாருக்குன்னா இயேசு கிறிஸ்துக்கு, குமரனாகி இயேசு கிறிஸ்துக்கு நம்மை நாம தாழ்த்தி கொள்ளுதல். ஒரு சமயத்தில் கூட உதாரணம்லாம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பாருங்கள், மரியாள் கூட இயேசு என்ன பண்ணலாம் ஓயாமல் முத்தம் செய்தார் அவர் பாதத்தை. நம்ம கூட கவனித்து பாருங்க, நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நம்மளால் முத்தம் செய்ய முடியாது, ஆனால் அவரால் என்ன பண்ண முடியும், அவருக்கு நம்ம என்ன பண்ண முடியும் கீழ்ப்படி முடியும், அவரை தொழுது கொள்ள முடியும். அந்த முத்தம் செய்தது என்றால் உண்மையாகவே அவரை ஆராதிப்பது, தொழுது கொள்வது, ஜெபித்தல், இதுதான் அர்த்தம். பன்னிரெண்டு பாருங்க, பன்னிரெண்டு அவ்வளோதான். இதுதான் இரண்டாவது வசனத்தோட அர்த்தம். மூன்றாம் அதிகாரத்தோட வசனத்தை நம்ம பார்ப்போம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகினார்கள், எனக்கு விரோதமாய் எழும்பினார்கள் அநேகர். இது கூட யாரை குறிக்கிறதுனா, தாவித்தையும் குறிக்குது, யாரை குறிக்குது, இயேசு கிறிஸ்துவும் குறிக்குது. தாவித்தோட காலகட்டத்தில் தாவித்துக்கு எதிராக சவுல் பயங்கரமாக அவனை எழுப்பினான். எப்படியாச்சும் தாவித்தை என்ன பண்ணினான், கொன்று போட்டுனோம் அப்படின்னு என்ன பண்ணா, தாவிதை பாருங்க, காடு மலை குகைகள் அங்கெல்லாம் போய் என்ன பண்ணாரு, சவுலுக்கு கண்களில் படக்கூடாது என்ன பண்ணாரு, அங்கங்கே மறைஞ்சிருந்தார். அங்கே கவனித்து பாருங்க, இயேசுவோட காலகட்டத்தில் இயேசு சரீர பிரகாரமாக இருக்கப்படும்போது, அவர் மனுஷனாக இருக்கப்படும்போது, இந்த உலகத்தில் 33 வருஷம் அவர் வாழ்ந்தபோது, அநேகர் அவருக்கு என்ன பண்ணாங்க, எதிராளியாக எழுந்தார்கள். அவருக்கு விரோதமாக அநேக வார்த்தைகள் அவர் மேலே எரிந்தார்கள். கல்லை எரிந்தாங்க, அவர் மேலே காரி துப்புனாங்க, அவரை என்ன பண்ணாங்க, ஆட்டியால் அடித்தாங்க, அவர் ஈட்டியால் குத்துனாங்க, கசப்பான தண்ணீரை கொடுத்தாங்க. அவருக்கு விரோதமாக அநேக காரியங்கள் நடந்தன. இது எல்லாமே இயேசுவை குறிக்கிறது. ரெண்டாவது வசனத்தை பாருங்கள், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்றும், என் ஆத்துமா உண்மை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். உண்மையாக பார்த்தோன்னா, இதை கூட நீங்கள் கவனித்து பாருங்கள், இங்கே புதிய ஏற்பாடுக்கு இந்த வசனத்தில் கொண்டு வந்து பாருங்கள், இது எல்லாமே ஒத்து போகும். இது எல்லாமே என்னவாம், ஒத்து போகும். ஒரு சமயத்தில் பாருங்கள், இயேசு சிலுவை மரணத்தை சிலுவையில் அறையிறாங்க, அநேகர் சொல்கிறாங்க, இவன் தேவனுடைய குமாரன் என்றானுங்களே, இவனுடைய ஆத்துமா தேவன் என்ன பண்ணான், இப்போ காப்பாற்றுறதானே, இப்போ யாரை காப்பாற்றுறதானே, இயேசுவை காப்பாற்றுறதானே, ஏன் இவரை கையை விட்டுட்டாங்க, இவனை காப்பாற்றலையே அப்படிலாம் என்ன பண்ணாங்க, ஏலமா எல்லாரும் சொன்னாங்க. இதெல்லாமே ஒரு தீர்க்க தரிசனம் தான் இந்த ரெண்டாவது வசனம். மூணாவது வசனம் பாருங்க, ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவமாக இருக்கிறார். உண்மையாகவும் கவனித்து பாருங்க, தாவித்த உண்மையாகவே தேவன் உயர்த்தினார். அவன் போர்க்காலத்தில் அவனுக்கு கேடகமாக இருந்தார், அவன் தலையை உயர்த்தினார் எதிராளிக்கு மத்தியில், அவன் தேசத்தில் அவனை உயர்த்தினார் சத்துருக்களுக்கு விரோதமாக. இது அப்படியே கவனித்து பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கும் பொருந்தோம், இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கும் பொருந்தோம். நமக்கு யாராக இருக்கிறாருன்னா, தேவன் கேடகமாக இருக்கிறாரு, நம்மளுடைய எதிராளி மத்தியில் நம்மளுடைய தலையை உயர்த்துக்கிறாரு. அவர் நம்மளை என்ன பண்ணுறாரு, மகிமினால் என்ன பண்ணுறாராம், உயர்த்துக்கிறாரு. அவருக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த மூன்றாவது வசனம் நமக்கு பொருந்தோம், நம்மளுடைய குடும்பத்துக்கு பொருந்தோம், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு பொருந்தோம். சத்துருக்கு மத்தியில் நம்மளை தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நான்காவது வசனத்தை பாருங்கள், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பருவத்தில் எனக்கு செவி கொடுத்தார். இங்கே கவனிச்சு பாருங்கள், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு அவர் தமது பரிசுத்த பருவத்தில் எனக்கு என்ன பண்ணாரா, செவி கொடுத்தார். நான் கூப்பிட்டா அவர் எனக்கு என்ன பண்ணுறாரு, செவி. அந்த கூப்பிடுதல் என்றால் என்னன்னா, ஜெபித்தல். நம்ம நல்லா ஜெபிக்கணும், ஆண்டவரை நோக்கி முழங்கால் படிட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினால உண்மையாக ஜெபிக்கும் பட்சத்தில் கர்த்தர் நிச்சயமாக நம்மளுடைய ஜபத்தை என்ன பண்ணுவார், கேட்பார், பதிலளிப்பார், கேட்பார், பதிலளிப்பார். உண்மையாக கவனிச்ச பாருங்க, இசைக்கிள் என்ற ஒரு ராஜா வியாதிப்பட்டு இருந்தான், தேவனை நோக்கி ஜெபித்தான். தேவன் அவனுடைய ஆயுஷத்தினால 15 வருஷத்தை என்ன பண்ணார், தேவன் கூட்டி கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக இருக்கப்படும்போது, மனிதனாக வரப்படும்போது, அவர் இந்த உலகத்தில் அநேக குருடர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். குருடர்களும் முடவர்களும் குஷ்டரோகிகளும் தாவீதின் குமாரனே எங்களுக்கு என்ன பண்ண, இறங்கு, அவர் நோக்கி கூப்பிட்டாங்க. அவரை கூப்பிட்டவர் அனைவருக்கும் இயேசு என்ன பண்ணார்னா, பதிலளித்தார், சுகம் கொடுத்தார். இங்கே கவனித்து பாருங்கள், தாவித்தும் அப்படி தான் சொல்கிறார். தேவனை தாவித்து தேவனை நோக்கி கூப்பிட்டார், அவனை அவர் ஆசீர்வதித்தார், ராஜாக என்ன பண்ணார், உயர்த்தினார். இங்கே இன்றைய காலகட்டத்தில் நாமும் கர்த்தரை நோக்கி அனுதினம் கூப்பிடுவோமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்மளை என்ன பண்ணார், ஆசீர்வதிப்பார். அடுத்தது பாருங்கள், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தர் என்ன என்ன பண்ணுகிறாரா, என்ன என்ன பண்ணுகிறாரு, தாங்குகிறார். உண்மையாகவே பார்த்தோன்னா, நம்மளை நிச்சயமாக இனிய காலகட்டத்தில் தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மளை தாங்குகிறார். நம்ம நடந்தாலும் போகிற வழியானாலும் சரி, வரும்போதும் சரி, போகும்போதும் சரி, நம்ம வீட்டில் இருக்கப்படும் போது எல்லா இடத்துலையும் தாங்குகிறவர் யாராக இருக்கிறாரு? கர்த்தராக இருக்கிறார். நம்மளுடைய விசுவாசம் அவர் மேலே இருக்கணும். எல்லாவற்றுக்கும் அவருக்கு என்ன பண்ணணுமா? முக்கியத்துவம் கொடுக்கணும். 7வது வசனத்தை பாருங்கள், 6வது வசனத்தை. எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். 10,000 பேருக்கு நான் என்ன பண்ணுவேன்? பயப்படுவேன். தாவீது சொல்கிறான், எவ்வளோ பேர் எனக்கு விரோதமாக வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? பயப்படுவேன். ஏன்னா அவருக்கு யார் கேடகமாக இருக்கிறது? தேவன் கேடகமாக இருக்கிறாரு. நான் பயப்பட மாட்டேன். நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், நம் கர்த்தருக்கு என் கர்த்தர் எனக்கு என்ன இருக்கிறாரு? அனுகூலமாக இருக்கிறாரு. எனக்கு அவர் கேடகமாக இருக்கிறாரு. எனக்கு அவர் மதிலாக இருக்கிறாரு. எனக்கு அவர் என்ன இருக்கிறாரு? சுவராக இருக்கிறாரு. என்ன அவர் என்ன பண்ணுவார்? பாதுகாப்பார். அப்படி ஒரு நம்பிக்கை நம்ம வைப்போம். போனால் நம்மளையும் தாவீதை போல் அவர் என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். 7வது வசனத்தை பாருங்கள், கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும், நீர் என் பகைஞர். பகைஞர் எல்லாரையும் தடையினால் அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டேன். இது கூட பாருங்க, தாவீதையும் குறிக்குது, இயேசுவும். நாமும் தாவீது போல இருக்கணும். நம் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தால் நமக்கு என்ன பண்ணார்? தாவீதுக்கு உதவி செய்தது போல நமக்கும் உதவி செய்வார். 8 பாருங்க, ரட்சிப்பு யாருடையதான்? யாருடையது? கர்த்தருடையது. தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய ஜனத்தின் மேல் என்னவா இருக்கும்? இருக்கும். நான் கடைசியாக பேசுகிறேன், இந்த 8வது வசனம் பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு அனுதினம் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்கொள்வோமானால் ரட்சிப்பு யார் தான் இருக்குதே? 2வது வருகை என்ற ஒரு ரட்சிப்புக்குள்ள நாம் அவரோடு கூட போனோன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணோம்? கீழ்ப்படி. என்னென்னா ரட்சிப்பு யாருடையது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துது. அடுத்தது பாருங்க, ஆசீர்வாதமும் யாருடையது? அவரது தான். அந்த ஆசீர்வாதம் யாருக்கு இருக்குமா? அவருடைய ஜனங்களுக்கு. அவருடைய ஜனம் என்றால் யார் என்றால், அவருடைய நாமத்தினால கழுவப்பட்டவர்கள். அவருடைய நாமம் என்ற இரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனங்களாகிய நாமம், அவர் அபிஷேகத்தப்பட்ட ஜனங்களாகிய நாமம். இன்று நாம் பார்ப்போமானால் இந்த மெய்யான சபையில் இருக்கிற விசுவாசிகளாகிய நாம தான் யாருடைய ஜனம்? தேவனுடைய ஜனம். இந்த ஜனங்களாகிய நம்மளை தேவன் நிச்சயமா ரட்சிப்பாரு. நம்மளை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பாரு. எந்த சூழ்நிலை ஆனாலும் நம்ம யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. நாம் முழங்கால் படிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட உண்மையாக நம் ஜெபிப்போமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்மளை என்ன பண்ணுவார்? இந்த 2 அதிகாரங்கள் சொன்ன பிரகாரம் நம்மளையும் என்ன பண்ணுவார்? பாதுகாத்துக் கொள்வார். நம் முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணுவோம். ஜபம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா. வர 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 ஆவியானவரே, ஆவியானவரே, உண்மையாகவே இந்த வசனமானது எங்களுக்கு தேற்றுதலாக இருக்கிறது என் தேவனே, எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது என் தேவனே. அலலுயா. சோத்திரம் 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 சோத்திரம். அலலு. வர 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 எங்களை சுவாரிப்படுத்தாமல் தீர்ந்து காத்து ரசித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்று நினைக்கிறேன். ஆமென்.